அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலன்களையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசித்தீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகள் ஏமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வசனங்கள் ரொம்ப கம்பீரமான, ரொம்ப சீரியஸான, ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சொன்ன வசனங்களா பார்க்கிறோம். மோசே வந்து தன் காலம் முடிந்து விட்டுச்சு. மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரு. அது முடிந்த பிறகு யோசுவா வந்து அவங்கள கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து எத்தனையோ போர்களை செய்து அவங்களுக்கு அந்த பூமியை பங்கிட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிந்த பிறகு இந்த வார்த்தையை அவங்க கிட்ட பேசுறாரு. இத பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா, 24வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் உங்களுக்கு எவ்வளவு நல்லவரா இருந்திருக்காரு, எவ்வளவு நன்மைகள் கடவுள் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஞாபகப்படுத்தி விட்டு அதையெல்லாம் செஞ்ச தேவனுக்கு நீங்க ஒரு தீர்மானத்தை, ஒரு முடிவை நீங்க எடுக்கணும், ஒரு டிசிஷனை நீங்க எடுக்கணும். ஏன்னா நிறைய காரியங்கள் நம்ம டிசிஷன் எடுத்தாதான் சில காரியங்களே செய்வோம் இல்லைங்களா. டிசிஷன் எடுக்காம எந்த காரியத்தையும் செய்யறதில்ல. ஒரு டிசிஷனை நீங்க எடுக்கணும். அத நான் எடுத்துட்டேன். என்ன அந்த டிசிஷன்? நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு அவர் எடுக்கிறாரு. அந்த வார்த்தைகள் வந்து ஏதோ ஒரு அர்த்தம் இல்லாம, நம்ம பேசுற நிறைய வார்த்தைகளுக்கு நம்ம அர்த்தம் இல்லாம தான் பேசுறது. உள்ளத்துல இருந்து வர வார்த்தைகளே இல்ல, சும்மா நிறைய பேசுவோம் நம்ம, புரியுதுங்களா? ஆனா அது அதுல அர்த்தமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் அல்ல. இல்ல ஒரு அர்த்தம் இல்லாம ஒரு பாட்டு பாடுறது அப்படின்னு நினைச்சுக்கிறோம், பாட்டு பாடிட்டார் ஒரு யோசுவா அங்க எல்லாருக்கும் முன்னாடி, அப்படி இல்ல அது. இல்ல நம்ம வீட்டுல ஒரு போஸ்டர் போட்டுக்குவாங்க, நிறைய வீட்டுல போனீங்கன்னா, நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போன், அப்படி இல்ல. எப்பேற்பட்ட மனுஷனா, ஒரு பயங்கர ஒரு விசுவாசி. இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து, எகிப்துல இருந்து எத்தனை லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தாங்க அடிமத்தனத்துல இருந்து. ஆனா அந்த ஜனங்கள்ல கானான் தேசத்து வந்து சேர்ந்தவங்க எத்தனை பேரு? ரெண்டே பேர் தான். உங்களுக்கு தெரியுமா, மோசே கூட வந்து சேரல, அவரையும் கடவுள் அலோவ் பண்ணல. ரெண்டே பேர், அதுல ஒரு மனுஷன் யோசுவா. அவங்க பிள்ளைங்க வந்து சேர்ந்தாங்க, ஆனா அவங்க எல்லாம் வனாந்திரத்திலேயே சேர்த்துட்டாங்க. யோசுவா காலே ரெண்டு பேர் தான் வந்து சேர்ந்தாங்க, அதுல ஒரு மனுஷன் யோசுவா. அது மாத்திரம் இல்லாம ஒரு கடவுளுக்கு சேவை செய்யணும். கடவுள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, போய் அந்த அமெல்கலைட்ஸ் அவங்களை போய் முழுசா அழிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தார். அத போய் அதுக்கப்புறம் சவுலு கொடுக்கிறாரு. சவுல் என்ன பண்ணாருன்னா, தனக்கு பிடிச்சதை எல்லாம் திருடி வச்சுக்கிட்டாரு, புரியுதுங்களா? அத முழுசா கீழ்படியல. யோசுவாவை பாத்தீங்கன்னா, அவர் போய் அந்த கடவுளுக்கு சேவை செஞ்ச விதத்தை பாத்தீங்கன்னா, ஒரு எனக்கு எவ்வளவு அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது, அதுக்கு மேல கடவுளுக்கு சேவை செய்ய முடியாது, டைம் ஆயிடுச்சு, நான் ரெஸ்ட் எடுக்கணும், இல்ல எவ்வளவு கொஞ்சம் செய்ய முடியுமோ அவ்வளவுதான் சேவை செய்யற மாதிரி இல்ல மனுஷன். இவர் எவ்வளவு தீவிரமா எவ்வளவு ஆக்ரோஷமா கடவுளுடைய சேவையில ஈடுபட்டிருக்காருன்னா, அவருக்கு 16 மணி நேரம் பத்தாம சூரியனை கூட நிறுத்தி விட்டு, கடவுள் எனக்கு கொடுத்த கட்டளையை நான் முடிக்கணும் என்பதற்காக சூரியனை நிறுத்தி அந்த கட்டளையை நிறைவேற்றின ஒரு விசுவாசி. அவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்களேன். அவருக்கு ரெஸ்ட் எடுக்கலாம், நமக்குன்னா நைட் ஆயிடுச்சு எல்லாரும் தூங்கிடுவோம் நினைப்போம். போர் வீரன், அப்பேற்பட்ட ஒரு மகா பெரிய மனுஷன் அவர் நிக்கிறார் அங்க. இஸ் அ வாரியர், நூற்றுக்கணக்கான போர்களை செஞ்சு அதை நீ கற்பனை பண்ணி பார்க்கணும். அவர் அங்க நிக்கிறாரு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வார்ஸ், அவர் மூஞ்சி எப்படி இருக்கும் நீ கற்பனை பண்ண முடியுமா? கடவுளுக்காக சேவை செஞ்சு கடவுளுடைய போர்ல எத்தனை அடி வாங்கியிருப்பார், அவர் உடம்போ முகமோ எத்தனை தழும்புங்க நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிக்கிறார், எல்லாத்தையும் கடவுளுக்காக சேர்த்து வச்சுட்டு 100 வயசு அவருக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது, 100 இயர்ஸ் அங்க அவர் ஜனங்களுக்கு முன்பதாக நின்று அவர் அது சொல்றத நம்ம பாக்குறோம். ஒரு ஒரு பயங்கரமா வாழ்நாள் எல்லாம் கடவுளுக்கு சேவை செய்த ஒரு மனிதன். இது பாத்தீங்கன்னா அவரு அந்த ஜனங்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்ற முடிவை நான் எடுத்துட்டேன், நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு அந்த ஜனங்கிட்ட கேக்குற. அவங்களுக்கு அதை சொல்றதுக்கு முன்பதாக, கடவுள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, நீங்க எந்த நிலையில இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கேக்குறாரு அவங்கள. அவங்களுக்கு ஞாபகம், நன்றிய தூண்டுவதற்காக, நீங்களாம் எங்க இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்க அப்பா முப்பிதாக்கள் எங்க இருந்தாருன்னு தெரியுமா, ஆபிரகாம் விக்கிர ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தவரு, யாக்கோபு எந்த நிலையில இருந்தாரு, என்ன அடிமைத்தனத்துல நீங்க இருந்தீங்க, கடவுள் காண்டி உங்களை ரட்சிக்கலன்னா நீங்க எங்க இருந்திருப்பீங்கன்னு தெரியுமா, யோசிச்சு பாருங்க. கடவுள் காண்டி உங்க வாழ்க்கையில வரலன்னா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னவெல்லாம் சொல்லிட்டு, இவ்வளவு செஞ்சு உங்களை பராமரித்து மீட்டு கொண்டு வந்த கடவுள், அவரை நானும் என் வீட்டாரும் சேவிப்போம், நீங்க ஒரு முடிவெடுங்க. ஏன் முடிவெடுக்கணும், அவர் கூட்டு வந்து உங்களுக்கு ஒரு பாலம் தேன ஓடுற ஒரு தேசத்தை கொடுத்து உங்களை எல்லாம் செட்டில் பண்ணிருக்காரு, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், அந்த ஜனங்க மேல் பார்வையா ஆராதனை செய்யறதுக்கு வந்துட்டாலும், கோயிலுக்கு மேல் பார்வையா வந்துட்டாலும், அவங்க வீட்டுங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா கடவுள் எங்க இருக்கிறாருன்னு தேடி பார்க்கணும். ஏன் விக்கிரம் இருக்கும், உலக பிரகாரமான வழிகள் இருக்கும், புரியுதுங்களா, கடவுளுடைய வழிகள் என்றது அவங்க வீட்டுல இருக்காது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. அதுல வந்து ஒரு முடிவை எடுத்துக்கங்க. ஏன் ஒரு முடிவை எடுக்காம அங்க ஒரு காலு இங்க ஒரு காலு, ஒரு ஒரு தராசு தெரியுங்களா, தராசு வந்து தராசுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியுமா, இல்ல, அது எந்த பக்கம் வெயிட் இருக்கோ அந்த பக்கத்தான் சாயம், பேலன்ஸா போக பார்க்கும். அது அந்த மாதிரி இருக்காதீங்க, எந்த பக்கம் வெயிட் இருக்கோ அப்படி இப்படி மேல கீழ, ஒரு டிசிஷன் எடுங்க, ஒரு டிசிஷன் எடுங்க அப்படின்றாரு. உங்களுக்கு விக்ரம் தான் வேணும், உலக வழிகள் தான் வேணும், பிசாசுங்க தான் வேணும் அப்படின்னு இருந்தா, அதுதான் வேணும்னு இருந்தா அது பின்னாடியே போங்க. யெகோவா பேரை சொல்லிக்காதீங்க, இல்ல நாங்க யெகோவா பக்கம்தான் வருவோம்னு அவங்க வாயால மேல் பார்வையா அவங்க சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களால யெகோவாவை சேவிக்க முடியாது, ஏன்னா அவர் பரிசுத்தமான எரிச்சல் உள்ள கடவுள், அவர் முழுசா உங்களை விரும்புறாரு அப்படின்றாரு. அது 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, புரியுதுங்களா, அவருக்கு பயந்து உத்தமமும் உண்மையா சேவிங்க அப்படின்னு அவர் சொல்ற வார்த்தைகளை பயன்படுத்தி நான் இன்னைக்கு என்ன சொல்லலாம்னு நினைச்சேன்னா, ஒரு குடும்ப ஆராதனை அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்னு நினைச்சேன். அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி யோசுவா எடுத்த முடிவை எடுத்து நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசுத்தாவியானவர், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த முடிவை எடுப்பதற்காக, புரியுதுங்களா, எந்த விஷயத்துல, குடும்ப ஆராதனை விஷயத்துல அந்த முடிவை எடுக்கிறதுக்காக கடவுள் நமக்கு உதவி செய்யணும். அதுக்காகத்தான் அந்த வசனத்தை நான் பயன்படுத்தினேன். நம்ம குடும்பத்துல குடும்ப வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, சாப்பாட்டுக்கு ஒரு டைம் வச்சிருக்கோம், ரெஸ்டுக்கு ஒரு டைம் வச்சிருக்கோம், இல்ல ஆடுறதுக்கு ஒரு டைம், டிவி பாக்குறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறோம், அதுக்கெல்லாம் ஒரு டைம் வைக்கலன்னா நம்ம குடும்பம் எப்படி இருக்கும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் இல்ல, உனக்கு எப்போ ரெஸ்ட் எடுக்கணுமோ நீ எடுத்துக்க, 12 மணிக்கு தூங்குறியா தூங்கு, 1 மணிக்கு தூங்குறியா தூங்கு. சாப்பிடறதுக்கு ஒரு டைம் இல்ல, நீ இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். உனக்கு எப்போ பசி எடுக்குதோ சாப்பிடு, 1 மணிக்கு சாப்பிடுறியா சாப்பிடு, 3 மணிக்கு சாப்பிடுறியா இல்ல 12:00 1 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிடுறியா சாப்பிடு. அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பிள்ளைங்க குடும்பம் அலங்கோலமா இருக்கும் இல்லைங்களா, அப்படித்தானே இருக்கும். அதே விதத்துல குடும்ப ஆராதனைக்கு நம்ம ஒரு டைம் வைக்காம போனோம்னா, இதுதான் டைம், இந்த டைம் ஆச்சுன்னா எங்க வீட்டுல எல்லாரும் கடவுளை ஆராதிப்போம் அப்படின்னு ஒரு டைம் வைக்காம போனோம்னா, நம்ம குடும்பத்தின் ஆவிக்குரிய வாழ்க்கை அலங்கோலமா தான் இருக்கும். ரொம்ப முக்கியம். அது ஒரு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு ஆப்ஷனா நினைச்சுக்கிறோம், ஒரு ஆப்ஷன். எங்களுக்கு மனசு இருந்தா செய்வோம், இல்லைன்னா நாங்க செய்ய மாட்டோம். டைம் இருந்தா செய்வோம், இல்லைன்னா நாங்க செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்க ஒரு 21st century இருக்கோம். 21st century ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும் போது ஒய்ஃப் வீட்டில் இருக்க முடியாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டில் இருக்கும் போது பிள்ளைங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபாஸ்டா ஓடுற உலகம். எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது உலகம், டைம் இல்லை எங்களுக்கு, எங்க டைம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம 300 சேனல்ஸ் வேற, இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு எங்க குடும்ப ஆராதனை பண்ணுவதுன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அதனோட முக்கியத்துவம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு குடும்ப ஆராதனை செய்யாத ஒரு குடும்பத்துல எண்ணி முடியாத தீமைகள் வந்துட முடியும், இருக்கும், புரியுதுங்களா. ஃபேமிலி வர்ஷிப் அது செய்யாத ஒரு குடும்பத்துல எண்ணி முடியாத தீமைகள். அது தீமைகளை பத்தி நான் விவரமா சொல்றத பத்தில அதுல இருக்கிற நன்மைகளை பார்ப்போம், நம்ம தீமைகளையும் கொஞ்சம் பார்ப்போம். ஒரு முக்கியமான தீமை என்னன்னா, ரொம்ப பாதிக்கப்படுறது அந்த குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள், அந்த குடும்பத்துல பிறக்கிற பிள்ளைகள். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு குடும்ப ஆராதனைய பழகி அவங்க பார்க்காத விட்டா, கிறிஸ்தவத்தின் உண்மையே அவங்களுக்கு, உண்மையை குறித்த ஒரு வைராக்கியமே அவங்களுக்கு ஏற்படுறதில்ல, புரியுதுங்களா. நம்ம எல்லாம் கடவுள் நம்மளை எப்படியோ ரட்சித்து கூட்டு வந்துட்டாரு, அந்த பிள்ளைங்க எல்லாம் ஆரம்பத்தில இருந்தே இயேசு பேச்ச கேட்டு வளர்ந்தவங்க, அது ஒரு பழக்கமா ஏதோ ஒரு சடங்கா அவங்க நினைச்சுக்கிறாங்களே தவிர, அதனோட ரியாலிட்டி, அதனோட உண்மையே அவங்களால உணர முடியாம போயிட முடியும். குடும்ப ஆராதனை இல்லாதவங்க வாரத்துல ஒண்டி வந்து ஆராதனை செஞ்சுட்டு போயிடுற மாதிரி ஒரு ஒரு பழக்கமா ஏற்படுத்திட முடியும். அப்படி கிறிஸ்தவத்தை பத்தி ஒரு உண்மை அவங்க உணராது இருந்தா, சரித்திர பிரகாரமா என்ன பாக்குறோம்னா, குடும்ப ஆராதனை செய்யாத குடும்பங்கள்ல வளர்ற பிள்ளைங்க வந்து தங்களுடைய எதிர்காலங்கள்ல விசுவாசத்தை விட்டு விலகி போற பிள்ளைங்களா தான் மாறிடுவாங்க. ஏன்னா என் வீட்லயே அதனோட உண்மையை நான் பார்க்கலையே, என் வீட்லயே அதனோட அது வாழ்றத நான் பார்க்கலையே, அது என்ன பெரிய ரிலிஜன், அது என்ன பெரிய இது, கடவுளை விட்டு விலகி போறத சரித்திரத்துல பாக்குறோம். ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்க அப்பா கிட்ட, ஒரு பெரிய விசுவாசி அவங்க அப்பாவை பார்த்து சொன்னாராம், அப்பா உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணி கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு பெரிய விசுவாசியா இருந்தது, நான் எவ்வளவு தப்பான விதங்களில் போயிருக்கலாம், காலேஜுக்கு போற அதெல்லாம் தப்பான விசுவாசிகளை போயிருக்கலாம், எவ்வளவு பேர் என்ன இஸ்லாம் வந்து இது பண்ண பார்த்தாங்க அது பண்ண பார்த்தாங்க, ஆனா கிறிஸ்தவம் தான் உண்மைன்றது எனக்கு எப்ப தெரிஞ்சு தெரியுமா, நீங்க எனக்கு ரெகுலரா சர்ச்சுக்கு கூட்டு போகும்போது இல்ல, வீட்டுல எனக்கு உட்கார வச்சு என் கூட பாடுவீங்களே, வீட்டுல எனக்கு உட்கார வச்சு பைபிளை எடுத்து உங்க கண்ணுல தண்ணீரோடு நீ மறுபடியும் பிறக்கணுமா, நீ மறுபடியும் பிறக்கணுமான்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்குவீங்களே, நீங்க அப்படி அழுவும் போது, என்ன மடியில உட்கார வச்சுட்டு நீங்க அப்படி பேசும் போது, கடவுள்கிட்ட ஜபிக்கும் போது, அப்பவே எனக்கு தெரிஞ்சு இது உண்மைதான், இது வெறும் பேச்சு இல்ல, இது கிறிஸ்தவம் உண்மைதான்னு அவர் அப்படி சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை பார்க்கும்போது கிறிஸ்தவ நம்ம குடும்ப ஆராதனை செய்யாம வாரத்துல ஓண்டி ஒரு குழந்தைகளை நம்ம கூட்டு வந்துடுறோம்னு வச்சுக்குவோம் சபைக்கு, வாரத்துல ஒரு வாரத்துல ஒரு நாள் வந்துரு, அந்த அதுக்கு அவங்களுக்கு எப்படி ஆகுதுன்னா, ஏதோ 6 நாள் வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி வேற ஏதோ தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்துல ஈடுபடுற மாதிரி அவங்க வந்துடுறது, புரியுதுங்களா. அதுல வந்து ஒரு உற்சாகமும் அவனால கலந்துக்க முடியாது, ஏதோ சம்பந்தம் இல்லாத, 6 நாள் வித்தியாசமா இருக்கும், 7வது நாள் வித்தியாசமா சம்பந்தம் இல்லாத மாதிரி அவங்களுக்கு தெரியும். அது அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது, அதனால பங்கு பெற முடியாது. குடும்ப ஆராதனை நம்ம செய்யாம இருந்தோம்னா அது ஒரு அவங்களுடைய ருட்டீனுக்கு வித்தியாசம் மாதிரி தெரியும். கடவுள் வந்து சரித்திர பிரகாரமா நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ பிள்ளைகளை மறுபடியும் பிறக்க வைக்கிறதுக்கு, சபையை ஆசிர்வதிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு முக்கியமான சாதனை வந்து குடும்ப ஆராதனை. புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நான் சொல்லிட்டு வரேன். குடும்ப ஆராதனை எவ்வளவு முக்கியம்ன்றத சொல்லிட்டு வரேன். இதுல மூணு காரியத்தை பார்ப்போம். ஒன்னு வந்து பைபிள்லயும் சரித்திரத்திலயும் குடும்ப ஆராதனை எப்படி செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு முக்கியத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பைபிள்ல, அப்புறம் ஹிஸ்டரியில பார்க்க போறோம். ரெண்டாவது அதை எப்படி செய்வது, அதை யார் செய்வது, அதுல என்ன செய்வது, புரியுதுங்களா? பிராக்டிக்கலா சில காரியங்களை நான் சொல்றேன். மூன்றாவதாக டைம் இருந்தா அந்த குடும்ப ஆராதனைக்கு இருக்கிற சில நோக்கம், சில உற்சாகங்களை, சில ஊக்குவிக்கிற காரியங்களை நான் சொல்லலாம்னு பாக்குறேன். சரி, முதலாவது பார்ப்போம் குடும்ப ஆராதனை பைபிள்ல சரித்திரத்தில் எப்படி பாக்குறோம் அப்படின்னா, கடவுள் வந்து குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். குடும்பத்தை ஏற்படுத்தினதே யாரு? அவருதானே. ஆணும் பெண்ணுமா அதை அமைத்து குடும்பம்னு ஏற்படுத்தது அவர்தான். அதை அவர் குடும்பமா ஏற்படுத்தும் போது என்ன பண்ணாரன் தெரியுங்களா? தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு மங்களான ஒரு பிரதிபலிப்பா தான் இதை ஏற்படுத்தினார். தனக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, திரியேகோன்ற ஒரு குடும்பம், பிதா குமாரன் பரிசுத்தாவி, அதான் அவருடைய குடும்பம். அவர் குடும்பத்தை ஒரு விதத்துல பிரதிபலிக்கிற மாதிரி தான் குடும்பத்தை அவர் ஏற்படுத்தினார். பிதா தான் அந்த குடும்பத்துல இஸ் த ஹெட். அவர் கீழே இருக்கிறது யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். பிதாக்கு கீழ்பட்டு இயேசு கிறிஸ்து இருப்பாரு. பிதாக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் கீழ்பட்டு இருக்கிறது யாரு? பரிசுத்தாவி. அதே விதத்துல தான் குடும்பத்துல ஒரு ஹெட்னு அவர் தான் ஏற்படுத்தினார். ஹஸ்பண்ட் ஹெட் அவர் ஏற்படுத்தினார். ஹஸ்பண்டுக்கு கீழ்பட்டு இருக்கணும், இயேசு கிறிஸ்து மாதிரி ஹஸ்பண்டுக்கு கீழ்பட்டு இருக்கிற மாதிரி யாரு? வைஃபை ஏற்படுத்தினார். புரியுதுங்களா? அந்த ஹஸ்பண்ட் வைஃபுக்கு கீழ்பட்டு இருக்கிறதுக்கு தான் பிள்ளைகளை ஏற்படுத்தினார். புரியுதுங்களா? அது பிரதிபலிப்பு. அவருடைய குடும்பத்தின் ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுடைய குடும்பம். அதை ஏற்படுத்தும் போது அவங்க அருமையான விதத்துல ஏதே தோட்டத்துல கடவுளை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சந்தோஷமா கடவுளுடைய பிரசன்னத்துல அவர் ஏற்படுத்தி இருக்கும் போது அப்படித்தான் இன்பமா அந்த குடும்ப ஆராதனை. அவங்க ரெண்டு பேருக்கும் கடவுள்கிட்ட பிரத்யேகமான டைம் இருந்துச்சு. ஹஸ்பண்டும் வைஃபும் கடவுள்கிட்ட பிரத்யேகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடவுளை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா முதல் நாள் குடும்ப ஆராதனை அவங்க வாழ்க்கையில எப்ப நின்றுச்சு தெரியுமா? ஆதியாகமும் மூணாவது அதிகாரத்துல நின்று போச்சு. பாவம் வந்த பிறகு பிசாசு அவங்களுக்குள்ள வந்து ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள பெருமையும் அகந்தையும் பாவத்தின் விஷத்தை ஊத்தின பிறகு புருஷன் வந்து மனைவியை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மனைவி வந்து புருஷனை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது. பிள்ளைங்க இல்லை அந்த டைம்ல, ஆனா இருந்திருந்தா பெற்றோர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா பாவம் வந்த முதல் நாள் தான் குடும்ப ஆராதனையே நின்று போச்சு. அந்த வீட்டுல கடவுள் குடியிருந்த வீட்டுல இப்ப பிசாசு குடியிருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் ஆனந்தமான ஆராதனை இருக்க வேண்டிய வீட்டுல கோபமும் வெறுப்பும் கசப்பும் திட்டுவும் வந்துருச்சு. பிசாசின் வீடாது அது மாறிடுச்சு பாவம் வந்த பிறகுதான். ஆனா அதுக்கு முன்னாடி சந்தோஷம் அன்பு ஆராதனை இருந்த வீடா நம்ம பார்க்கிறோம். ஆனா கடவுள் அதை அப்படியே விட்டு விடல. அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாருன்னா, சாத்தா மேல அவங்களுக்கு அன்பு வளர்ந்துருச்சு, பாவத்தின் மேல அவங்களுக்கு உறவு வளர்ந்துருச்சு. கடவுள் சொன்னார், நான் அதை உடைக்க போறேன். ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி நான் அதை உடைச்சு, நீங்க ஒரிஜினலா இருந்தீங்களே அந்த நிலைக்கு கொண்டு போறேன். புதிய உடன்படிக்கையில வரவங்க எல்லாரையும் பழைய நிலைமையில நீங்க எப்படி இருந்தீங்க அந்த மாதிரி உங்களை மாத்த போறேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாரு. அப்பத்துல இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, புதிய உடன்படிக்கையில் ஏற்பட்ட எல்லா விசுவாசிகளையும் எடுத்து பாருங்க, ஒரு விசுவாசியை விடாம எல்லாரையும் எடுத்து பாருங்க, அவங்க எல்லோருமே குடும்ப ஆராதனை செஞ்சிருப்பாங்க. புதிய உடன்படிக்கையில் இருக்கிற உண்மையான எல்லா விசுவாசிகளையும் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? ஃபேமிலி வர்ஷிப் அவங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு முதலாவது எடுத்துக்கலாம், ஆதாமே அப்ப மனம் திருந்திட்டார். அவர் செஞ்சு மனம் திருந்தின பிறகு அவர் குடும்ப ஆராதனை செஞ்சிருப்பாரா செஞ்சிருக்க மாட்டாரா? எப்படி தெரியும் நமக்கு? அவங்க ரெண்டு பிள்ளைங்க வராங்க இல்லைங்களா பலி எடுத்துக்கிட்டு, யார் சொல்லி கொடுத்தது? அத ஆதாம் தான் சொல்லி கொடுத்தார். புரியுதுங்களா? காயினேபிள் வராங்க இல்லைங்களா, ஆதாம் தான் அது சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் ரொம்ப பழைய புக்கு பைபிள்ல இது யோபு. அவர் சர்ச் இருந்துச்சா? அவருக்கு பைபிள் இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. ஆனா அவருக்கு அதிகாலையில் எழுந்து பலி கொடுத்து கடவுளை குடும்பத்தோடு ஆராதிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். எப்படி வந்துச்சு அவருக்கு? அப்புறம் நோவாவை எடுத்துக்கலாம். நோவா குடும்ப ஆராதனை செய்யாதவரா? ஆராதனை செஞ்சாரு. அதனாலதான் அவங்க குடும்பத்துல எட்டு பேர் அவங்க மாத்திரம் தான் பொழைச்சாங்க. ஏன்னா அந்த எட்டு பேரும் குடும்ப ஆராதனை செய்யற மக்கள். அதுக்கப்புறம் ஆபிராம எடுத்துக்கலாம். கடவுளே ஆபிராம பார்த்து சொன்னாரு, நீ உன் பிள்ளைகளை நீ கட்டளை இடுவாய், உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லி கொடுப்பாய், உன் மூலமா உலகத்துல இருக்கிற சகல குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அப்படிங்களா குடும்பங்கன்றார் பாருங்க. அங்கேயும் ஆபிராம எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி நீ பாத்துட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க ஏற்படும் போது பிரத்யேகமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கடவுள் அவங்க கொடுத்தார். நீ உன் குடும்பத்துல இருக்கும் போது, நீ உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, படுக்கும் போது உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், குடும்ப ஆராதனை செய்யணும். சங்கீதங்கள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு அருமையா நமக்கு ரொம்ப பேர் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் வந்து, மனைவி கன்னிதரும் திராட்சக்கொடி பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். ஒரு சங்கீதம் அது. அந்த பிள்ளைங்க குடும்ப ஆராதனை செய்யற குடும்பங்கள் அப்படித்தான் வரும். மனைவி தனிகரதர திராட்சக்கொடி, ஒரு தொந்தரவான மனைவி இல்ல, விட்டு நீதிமொழிகளை போட்டுக்கிற மாதிரி அந்த மனைவி கூட இருக்கிற பதில கூரையில போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மனைவி இல்ல. கணிதரும் திராட்சக்கொடி பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல், அருமையான பிள்ளைகள் எப்படி இடைவிடாமல் ஆராதனை பண்றவங்க, 24 hours பண்றவங்க, ரெகுலரா பண்ற குடும்பங்கள், புரியுதுங்களா? அந்த ஆசீர்வாதங்கள் அதை போட்டிருக்கிறது நம்ம பாக்குறோம். பழைய பாடல கடவுள் திருப்பி 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 இஸ்ரவேல் ஜனங்களை அடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நிறைய வாட்டி அடிச்சதுக்கு, வேலி பார்வையில ஆராதனை செய்யறான்னு வண்டி வந்து கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு குடும்பத்துல அது கடவுளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி வாழ்றதுனாலதான். எரேமியால ஒரு வசனம் போட்டிருக்கு, எரேமியா 10:25, உம்மை தொழுது கொள்ளாத குடும்பங்களின் மேல் உம்முடைய கோபாக்கினையை ஊத்திவிடும். புரியுதுங்களா? உம்மை ஆராதிக்காத குடும்பத்தின் மேல என்ன இருக்கும்? கடவுளுடைய கோபம் இருக்கும். அவங்களுடைய கடவுளுடைய ஆசிர்வாதத்தை ரெகுலரா அவங்க பெற முடியாது. அதை பார்க்கும்போது புதிய ஏற்பாடுல எடுத்துக்கோ, பழைய ஏற்பாடுல சொல்லிக்கிட்டு வரேன் எப்படி எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. புதிய ஏற்பாடு எடுத்து பாத்தீங்கன்னா இயேசுவே சொல்லியிருக்காரு, எங்க 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். 2 பேர் தான், எங்க வீட்டுல 2 பேர் தான் இருக்கிறோம் இல்ல, 2 பேர் கூடினாலும் அங்க இயேசு இருக்கிறாரு. மற்ற பகுதிகள் நிறைய இருக்குங்க. எபேசியர் 6:1-4, 2 Timothy 1:5-3:15, இதெல்லாம் குடும்ப ஆராதனைய வலியுறுத்துகிற பகுதிகள் புதிய ஏற்பாட்டிலயும் இருக்கிறது. சரித்திரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ ரொம்ப சிறப்பா இருந்த காலங்கள் எது தெரியுமா? முதல் 100 ஆண்டுக்கு அப்புறம் ரோமன் கத்தோலிக் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கிறிஸ்தவம் ரொம்ப பரவலா பறந்ததுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது 17th and 18th century. அப்பதான் கிறிஸ்தவம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுதான் பெரிய அந்த பியூரிட்டன்ஸ் ரெஃபர்மேஷன்லாம் ஏற்பட்டது. அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா உலகமே பிரகாசிக்கப்பட்டு எல்லோருமே தங்கத்தை ஒவ்வொரு மனுஷனும் சிந்திக்க ஆரம்பிச்சது. பிள்ளைகள் தாங்களாவே படிக்கிறதுக்கும், தாங்களாவே கடவுளை தேடுறதுக்கும், ஜெபிக்கிறதுக்கும் பெரிய பெரிய மனிதர்கள் எழும்பி வந்து உலகம் பயங்கரமா டெவலப் ஆனதே 17th century தான். அதுக்கு முன்னாடி இருள் காலத்துல இருந்துச்சு. அந்த மறுமலர்ச்சி, அந்த ரெஃபர்மேஷன், சீர்திருத்தம் கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் குடும்ப ஆராதனை. தெரியுமா உங்களுக்கு? குடும்ப ஆராதனை தான் கடவுள் பயன்படுத்தி இருக்காரு. நம்ம பாக்குறோம் அந்த பியூரிட்டன்ஸ் காலங்கள்ல, சீர்திருத்த காலங்கள் எல்லாம் குடும்ப ஆராதனை செய்யாதவர்களுக்கு சபையில கம்யூனியனை கொடுக்க மாட்டாங்க. ரெகுலரா குடும்ப ஆராதனை செய்யலன்னா சர்ச்சில் உங்களுக்கு கம்யூனியன் இல்லை. ரிச்சர்ட் பாக்ஸ்டர் என்றவர், அவர் ஒரு பெரிய பியூரிட்டன், அவர் வந்து அந்த மக்கள் சபை மக்களை எல்லாம் ஆராதனை பண்ண சொல்லி சொல்லி கொடுத்துட்டு அவர் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டா நடந்து போவாராம். அவங்க சர்ச் மெம்பர்ஸ் தான் எல்லா ஸ்ட்ரீட்லயும். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டா நடந்து போகும்போது அவங்க எல்லாரும் கடவுளை ஆராதிக்கிறது, வீடு வீடா ஆராதிக்கிறது அதை கேட்டு ஆனந்தப்படுவார். அந்த மாதிரி காலங்கள் இருந்திருக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம ஸ்ட்ரீட்டுங்க எல்லாம் போனோம்னா டிவி சத்தம் தான் நமக்கு கேட்கும். இன்னும் சில காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா துன்புறுத்துற காலம்னு இருக்கு. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாங்க இல்லைங்களா? எவன் கிறிஸ்தவ உண்மையான கடவுளை இயேசுவை பின்பற்றவங்களும் அவங்களை அழிக்கணும்ன்ற காலம் சீர்திருத்த டைம்லயும் வந்துச்சு. அவங்க உண்மையான கிறிஸ்தவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியே என்ன வந்து தெரியுங்களா? வீட்டுல போய் அவன் குடும்ப ஆராதனை பண்றானா பாரு. குடும்பத்தோட ஆராதனை பண்ணானா அங்கேயே ஒரு வெட்டு வெட்டு. அவங்கதான் உண்மையான இயேசுவை பின்பற்றுறவங்கன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி பண்ணி ஆனா அந்த விசுவாசிங்க என்ன பண்ணாங்களான்னு தெரியுங்களா? அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், நம்ம இதுக்கெல்லாம் அஞ்ச கூடாது. கடவுளுடைய கோபம் என் வீட்டுல இருக்கிறது பெருசா, இவங்க நம்மள அழிக்கிறது பெருசான்னு சொல்லி குடும்ப ஆராதனை பண்ணியே செத்தவங்க அநேக பேர் இருக்காங்க. தானியல் மாதிரி நம்ம இருக்கணும். தானியல சிங்கத்து கோவையில போட்டாங்க இல்லைங்களா, அவரு ஜெபம் பண்ணாருன்னு, அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளத்தை ஆராதிப்போம்னு சொல்லி ஆராதிச்சு செத்தவங்களே இருக்காங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்போது குடும்ப ஆராதனையுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். எவ்வளவு அவசியம். உண்மையான விசுவாசிங்க பழைய ஏற்பாடுலயும் சரி புதிய ஏற்பாடுலயும் சரி சரித்திரத்திலயும் சரி எவ்வளவு முக்கியமா அதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு நான் ஒரு புக் எடுத்துட்டு வந்தேன். இந்த குடும்ப ஆராதனை புக்ல பாஸ்டர் பாலா எழுதியிருக்கிற புக்ல ராபர்ட் முரே மெக்ஷேன் அப்படின்றவர் குடும்ப ஆராதனை பத்தி, அவர் ஒரு பியூரிட்டன், அந்த காலத்தில் இருந்தவர், அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. உங்களுடைய குடும்பங்களிலே கர்த்தரை ஆராதியுங்கள். உங்கள் குடும்பத்துடனே கர்த்தரை நீங்கள் வீட்டில் ஆராதிக்காவிட்டால் பாவத்திலேயே வாழ்கிறீர்கள். உங்கள் வீட்டாரின் ஆத்துமாக்களில் நீங்கள் அக்கறை கொள்ளவில்லை கொள்ளவில்லை உங்கள் வீடும் பிள்ளைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்காவிட்டால் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்காவிட்டால் உங்களுக்கு அவர்கள் மேல் அக்கறை இல்லை என்று பேச மாட்டார்களா? அதேபோல் உங்கள் வீட்டை சேர்ந்த அனைவருக்கும் வேதத்தின் மூலம் ஆவிக்குரிய உணவை நீங்கள் அளிக்காவிட்டால் உங்களுடைய அவர்களுடைய ஆத்மாக்களில் உங்களுக்கு அக்கறை இல்லை என்றே அர்த்தம். காலையும் மாலையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை வீட்டாரோடு ஆராதியுங்கள். இது அன்றாடக உணவை விடவும் உங்கள் வேலையை விடவும் மிக முக்கியமானது. நீங்கள் நரகத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்த்து வருந்தும் போது வாழ்நாள் முழுவதும் குடும்ப ஆராதனை நடத்த தவறி அதற்காக நீங்கள் கொடுத்த சாக்கு போக்குகள் உங்களை பார்த்து சிரிக்காதா என்ன? குடும்ப ஆராதனை நன்றாக நடத்துங்கள். சிலர் குடும்ப ஆராதனையில் சங்கீதங்கள் பாடுவதை ஒதுக்குவார்கள். வேறு சிலர் வேத வாசிப்பை குறைத்து விடுவார்கள். இதனால் குடும்ப ஆராதனை பாதிக்கப்படுகிறது. அதனை ஆவிக்குரிய விதத்திலும் ஆனந்தமாகவும் நடத்துங்கள். இதைவிடவும் அருமையானதும் ஆசீர்வாதம் உள்ளதுமான கிருபையின் சாதனம் ஒன்றில்லை. எந்தவித சாக்கு போக்கும் சொல்லாமல் குடும்பத்தில் உள்ள அனைவரும் குடும்ப ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளவு படிச்சான்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா அவங்க என்ன சொல்றாருன்னு? அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. 18th century 19th century குடும்ப ஆராதனைன்றதே தெரியாம போனது எப்ப தெரியுமா? 20th century அப்பதான் தெரியாம போச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பைபிள் அப்படி நடக்கும்னு போட்டிருக்கு. ஏன்னா மக்கள் எல்லாம் பாவத்துல போகும்போது சுயநலமா மாறும். ஒரு வசனம் படிக்கலாம், 2 Timothy 3:1 படிக்கலாம்.
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியாரையும் பணப்பிரியாரையும் வீப்புக்காரரையும் அசந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றியாயவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் எச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாகும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருப்பும் உள்ளவர்களாயும் தேவ பிரியராம சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் தேசத்தை தரித்து அதன் பலனை மறுதறிப்பவர்களாயும் இருப்பார்கள்.
புரியுதுங்களா? இப்படித்தான் ஜனங்க மாறிடுவாங்க கடைசி காலத்துல. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனோட பலனே அவங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது, அவங்க குடும்பங்கள பார்க்க முடியாது. இணங்காதவர்களாகிய கடவுளை நேசிக்கிறதை விட சிற்றின்பங்கள உலக இன்பங்களை நேசிக்கிறவர்களா மாறி விடுறதுக்கு உள்ள கடைசி காலம் ஒரு அடையாளம். அதனாலதான் குடும்ப ஆராதனை இல்ல. புரியுதுங்களா? 20வது நூற்றாண்டுல அப்படித்தான் ஆறுத பாக்குறோம். நம்ம இதெல்லாம் பார்க்கும் போது, இவ்வளவு நேரம் நம்ம பைபிள்ல சரித்திரத்துல பார்க்கும் போது, யோசுவா எடுத்த மாதிரி ஒரு முடிவு நம்ம எடுக்கணுங்க. நம்ம எடுத்துக்கணும். என்ன, ஒரு முன்மாதிரி யோசுவா அவங்கள கூப்பிட்டு கட்டளையிடுறாரு. ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு இஷ்டம் வரும்போது செய்யுங்கன்னு சொல்லல. குடும்ப தலைவர்களா இருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு கட்டளை இது. ஒரு முன்மாதிரியா நீங்க தான் இருக்கணும். கடவுள் உங்களுக்கு வீட்டுல கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க இதை நடத்தணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, யோசுவா அதை ஏற்படுத்தி முன்மாதிரியா நடந்த பிறகு 2 நூற்றாண்டு 31வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 2 ஜெனரேஷன்ஸ் யோசுவாவுடைய முன்மாதிரிய பற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தாங்கன்னு போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு ஏற்படுத்துற ஒரு பழக்கம், கஷ்டப்பட்டு ஏற்படுத்திட்டேன்னு வைங்க, என் பிள்ளைங்களுக்கு மத்தியில நான் செத்த பிறகு என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்கள்லாம் அந்த பழக்கத்தை பின்பற்றுதுன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய உற்சாகம். அது யோசிச்சு பாருங்க. நான் ஏற்படுத்தின பக்தியின் பழக்கம் அது. அந்த மாதிரி யோசுவா ஏற்படுத்துற மாதிரி நம்மளும் அந்த முடிவை எடுத்துக்கணும். சரி, இப்ப பிராக்டிக்கலா பார்ப்போம், அதை எப்படி செய்வது, யார் செய்வது. முதலாவதாக யார் செய்வதுன்னா, ஹஸ்பண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ்னுடைய முக்கியமான ஒரு கடமை இது. அவங்கதான் செய்யணும், ஹஸ்பண்ட்ஸ் தான் செய்யணும். ஒருவேளை ஹஸ்பண்ட்ஸ் இல்ல வேலையில இருக்காங்க, இல்ல ஒரு ஹஸ்பண்ட்ஸ் இன்னும் விசுவாசிக்குள்ள வரல அப்படின்னா பெண்கள் செய்யலாம், அம்மா மார்கள் அவங்க செய்யலாம், அவங்க நடத்தலாம் இந்த குடும்ப ஆராதனை. ஹஸ்பண்ட்ஸ் நடத்தும் போதும் சரி, வைஃபுங்க ரொம்ப ஆக்டிவா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சபையில தான் பேசக்கூடாது, போதிக்க கூடாதுன்னு இருக்கு, ஆனா வீட்டுல செய்யலாம். புரியுதுங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க போதிக்கலாம், உங்களுக்கு நிறைய பைபிள் தெரிஞ்சுன்னா நீங்க சொல்லி கொடுக்கலாம், அதை பத்தி தப்பு இல்ல. நீதிமொழிகள் என்ன பண்ணா, உன் தாயின் கட்டளைகளை நீ மறந்து விடாதே. தாயின் கட்டளைகள் நம்ம கொடுத்து வச்சிருக்கோமா? எங்க அம்மா இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்ம சொல்லி இருக்கிறோமா? அதெல்லாம் அந்த மாதிரி தாய்ங்க சொல்லி கொடுக்கலாம். புரியுதுங்களா? நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு செய்யறது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் செய்யும் போது அவங்கள குறை கூறிக்கிட்டு அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. யாருமே பரிபூர்ணம் இல்லை. புரியுதுங்களா? அவங்க அவங்களை என்கரேஜ் பண்ணி விடணும் அந்த கடமையை அவங்க செய்யறதுக்கு. அது சரியில்லை, இது சரியில்லை, நீங்க என்ன குடும்ப ஆராதனை செய்யறதுன்ற மாதிரி அவங்கள கேவலப்படுத்தக்கூடாது. நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணி, ஏன்னா அது முன்மாதிரி அவங்க நடக்கிறதுக்கு அவங்கள உதவி செய்யும். புரியுதுங்களா? அவங்களை என்கரேஜ் பண்ணி அதை செய்ய வைக்க பெரிய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துல அது. சரி, யார் செய்யறதுன்னு நான் சொல்லிட்டேன். அது கேள்வி இருந்தா நீங்க வந்து என்கிட்ட கேட்டுக்கலாம். எப்படி செய்யறது, அதுக்கு ஒன்னும் ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதான் ஒரு பெரிய விஷயம், ரூல்ஸ் ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்றபடி நீங்க செஞ்சுக்கலாம். உங்க குடும்பத்துல சில பேர் சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியற மாதிரி நீங்க சில காரியங்கள் செஞ்சுக்கலாம். ஆனா 3 காரியங்கள் அதுல அவசியமா இருக்கணும். பாட்டு இருக்கணும், கடவுளை துதிக்கிற பாட்டு இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், வேத வசனத்தை படிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு காரியம் இருக்கணும். 3வது ஜபம் இருக்கணும். 3 things, சாங், பைபிள் ரீடிங், எக்ஸ்பிளனேஷன் அண்ட் பிரேயர், இது 3 இருக்கணும். புரியுதுங்களா? அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்றபடி நீங்க அதை மாத்திக்கலாம். எப்படி அவங்களுக்கு சொல்ல முடியுமோ, எப்படி அதை கரெக்டா செஞ்சுக்க முடியுமோ அதை நீங்க செஞ்சுக்கலாம். முதலாவது பாட்டுன்னு எடுத்தீங்கன்னா, நீங்க பாருங்க, நம்ம சபையில எவ்வளவு பாட்டுங்க நம்ம பாடுறோம், நிறைய பேர் பாடுறதே இல்லை. ஏன், உங்களுக்கு அதை பத்தி பிராக்டிஸ் இல்லை. நீங்க இந்த சிடியை வாங்கிட்டு போகலாம், மியூசிக் சிடி உங்களுக்கு வேணும்னா நாங்க கொடுக்கலாம், அந்த பாட்டு புக்கு ஒரு காப்பி எடுத்துக்கலாம். நீங்க வீட்டுல அந்த மியூசிக்கை போட்டு வீட்டுல பாடலாம் இல்லையா? ஒரு ஆராதனைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே அடுத்த வாரம் இந்த பாட்டுங்கெல்லாம் பாட போறோம்னா நீங்க வீட்டுல அதை பாடி அவங்க ஆராதனையில பயன்படுத்தினா சபையா வந்து ஆராதனை செய்யும் போது என்ன மகிமையா இருக்கும் கடவுளுக்கு அது. புரியுதுங்களா? அது நம்ம பாட்டுங்க நம்ம பாடலாம். அந்த சிடிஎஸ் மியூசிக்க நீங்க வாங்கிட்டு போய் வீட்டுல போட்டு அதை பாட வைக்கலாம். சரி, பாட்டுன்னு பாக்குறோம். அதான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒரு எங்க வீட்டுக்கு 8 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு 8 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா பாட்டு தான் கேட்கும். எங்க வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படின்னு நம்ம வீட்டுல எப்ப பாரு, 8 மணி ஒரு டைம் நம்ம வச்சிடணும், 8 மணியோ 9 மணியோ அந்த டைம்ல இருந்து வெளியே பாட்டு தான் கேட்கும். அது எவ்வளவு நல்ல சாட்சியா இருக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கு. என்னங்க வீட்டுல சபகைகள் நடத்துறீங்களா என்ன அப்படின்னா, ரெகுலரா பாக்குறோம் ஆராதனை உங்க வீட்டுல நடக்குதுன்னா நீங்க எந்த சபைக்கு போறீங்க என்னன்னு ஒரு பெரிய சாட்சியா இருக்காது. ஒரு சபையா நம்ம ஆராதிக்கிறது எத்தனையோ பேர் நம்மள சுத்தி உக்காந்துட்டு இருக்காங்க கிறிஸ்தவங்க, கூடும் ஆராதனையே செய்யறது இல்ல. நம்ம செய்யும் போது ஒரு சாட்சியா அது இருக்கும். எங்க வீட்டுல இருந்து பாட்டு கேட்கும், 8 மணிக்கு கடவுளை துதிப்பாங்க அப்படின்னு பாட்டை நம்ம பாடலாம். ரெண்டாவதாக வேத வசனம் வாசிக்கப்படுறது. ஏதாவது ஒரு சின்ன புக்கை நீங்க எடுத்துக்கலாம், பைபிள்ல ஏதாவது ஒரு சின்ன புக்கை எடுத்துக்கிட்டு ஒரு 5 வசனங்களோ 10 வசனங்களோ படிச்சுட்டு நீங்க நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் இந்த வசனத்தை பத்தி, அப்படி பண்ண முடியாது, யோசிச்சு பாருங்க இது நமக்கு எப்படி பொருந்தும், என்ன சொல்றாரு கடவுள் இதுல நம்மள, அப்படியே நம்ம யோசிக்கலாம். பிள்ளைகளுக்கு யோசிக்க சிந்திக்க கத்துக் கொடுக்கலாம். ஹஸ்பண்ட்ஸா இருக்கிறவங்க உங்களால முடியற நேரங்கள்ல அந்த ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே இதுல என்ன போட்டிருக்கு, இதுல என்ன வரும்னு கொஞ்சம் சொல்றதுக்கு நீங்க ஆயத்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆயத்தம் பண்ணலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆயத்தம் இல்ல அதனால ஆராதனை நடத்துறது வானான்னு சொல்லிடாதீங்க. அந்த டைம்லயே நம்ம அந்த வசனத்தை படிச்சு இதுல என்ன போட்டிருக்குன்னு யோசிக்கிறது கஷ்டமா, நம்ம ஒரு 5-10 நிமிஷம் ஒன்னும் கஷ்டம் இல்ல, புரியுதுங்களா? அதனால அது என்ன மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, இன்னும் தனியா அவங்க படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம். நாளைக்கு நம்ம குடும்ப ஆராதனையில ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை பத்தி குவிஸ் இருக்கும், நீங்க எல்லாம் படிச்சுட்டு வாங்க, அதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு நீங்க ஷேர் பண்ணணும். தனியா படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் தனித்தனியா படிக்கிறதுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கும். சரி, அப்படி நம்ம செய்யறது ரொம்ப நல்லது. இன்னும் சில காரியங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கூட அது பண்ணலாம். விசுவாச அறிக்கையை நம்ம படிச்சுக்கலாம், படிக்க வைக்கலாம், புரியுதுங்களா? அடிப்படை சத்தியம், அந்த வினாவிடை போதகங்கள், கேள்வி பதில். நான் அந்த புக்கை அடுத்த வாரம் இல்ல 2 வாரத்துக்குள்ள கொடுக்க பாக்குறேன். இந்த கேள்வியை கேட்டு அதுக்கு பதில நம்ம சொல்லி கொடுக்கலாம், புரியுதுங்களா? அவங்ககிட்ட சொல்ல போனா இந்த பில்கிரம்ஸ் ப்ராக்ரஸ், மோட்ச பயணி, ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா செய்ய முடியுமோ அதை செய்யலாம், புரியுதுங்களா? அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. மூன்றாவதாக ஜபம் போது, ஏங்க நம்ம குடும்பத்துல கடவுள் நமக்கு எவ்வளவு செய்யறாரு அதுக்கு நம்ம நன்றி செலுத்தவானா நம்ம எல்லாரும் சேர்ந்து? அதெல்லாம் தேங்க்ஸ் இல்ல, நன்றி இல்லையா? நம்மளுக்கு எவ்வளவு குடும்ப தேவைகள் இருக்குது, பண பிரச்சனைகள் இருக்கு, வியாதி கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளவு நமக்கு குடும்பத்துல குழப்பங்கள் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை பத்தி எல்லாம் கடவுள்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணவானா? குடும்பத்தோடு நம்ம பாவம் செய்யறது இல்லையா, அந்த பாவத்துக்கெல்லாம் சபையா குடும்பமா சேர்ந்து நம்ம அறிக்கையிடவானா? அதெல்லாம் கேட்கும் போது கடவுள்கிட்ட நம்ம ஜெபிக்கும். ஏன், எப்படிங்க கடவுள் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு? ஜெபம் பண்றது இல்ல, குடும்ப ஆராதனை ஒன்னும் பண்றது இல்ல, எப்படி குடும்பம் ஆசீர்வதிக்கணும்னு நம்ம கேக்குறது? அதுவும் அவர் செஞ்ச ஆசீர்வாதங்களை குடும்பத்தோடு சேர்ந்து அதை உணர்ந்து கடவுளுக்கு நன்றியை செலுத்துறது இல்ல, என்னத்துக்கு அந்த குடும்பத்தை அவர் வழிநடத்தணும், ஆசீர்வதிக்கணும்? இன்னும் எவ்வளவோ நம்ம என்ன முடிவு எடுக்கிறது, என்ன செய்யறது, எவ்வளவு குழப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஜபத்துல தான் நம்ம கொண்டு வர முடியும். எவ்வளவு அவசியம் பாருங்க ஜபம் செய்யறது, அது ரொம்ப முக்கியம். 3 காரியம் நம்ம பாக்குறோம். ஒரு ஒரு அந்த குடும்பத்துல இருக்கிற தலைவர் கடவுள் சர்வ வல்லமை தேவனுக்கு முன்பதாக தன் இதயத்தை ஊத்தணும். அவனுக்கு இருக்கிற பாரத்தை கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவரே என் பிள்ளைய ஆசீர்வதியும், என் பிள்ளைய சரியாக்கும், என் பிள்ளை மறுபடியும் பிறக்கணும், ஆண்டவரே என் மனைவிய ஆசீர்வதியும், என் பிள்ளை மனைவி வளரணும், ஆண்டவரே என் வேலையை ஆசீர்வதியும், எனக்கு வியாதி இருக்கு அதை சரி பண்ணணும்னு குடும்பத்தோடு கடவுள்கிட்ட நம்ம கேட்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும், புரியுதுங்களா? 3 காரியம், 1 பாட்டு, வேத வாசிப்பு, ஜபம், இந்த 3 செய்யலாம். எப்ப செய்யறது பைபிள் என்ன போட்டிருக்குன்னா காலையும் மாலையும்னு போட்டிருக்கு இல்லைங்களா? எங்க பார்த்து காலையும் மாலையும் போட்டிருக்கு? எனக்கு புரியுது சில பேர் காலையிலேயே அர்ஜென்டா ஓடுவீங்க ஸ்கூலுக்கு, டைம் வேற இருக்காது. ஆனா யோசிச்சு பாருங்க, 5 மினிட்ஸ் உங்களால எடுக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. 5 மினிட்ஸ், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் எடுத்துட்டு நீதிமொழிகள் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, பிராக்டிக்கலா அந்த நாள்ல நான் எப்படி ஞானமா வாழணும், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும், பொய் எப்படி தவிர்க்கணும், பாவத்தை எப்படி தவிர்க்கணும், பிராக்டிக்கல் லைஃப்ல ஞானமா வாழ்றதுக்கு தான் நீதிமொழிகள். அதுல ஒரே ஒரு வசனத்தை எடுத்து படிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இந்த நாள் உங்களுடைய கரத்துல ஒப்பு வைக்கிறோம், இந்த நாள்ல ஆசீர்வதியும், இந்த நாள்ல எங்களை எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும், இந்த நாள்ல இந்த பாவத்திலையும் சோதனையிலையும் நாங்க உழுவாதபடிக்கு என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளோம்னு யோபு மாதிரி காலையில எந்திரிச்சு கடவுளுக்கு ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு நம்ம எல்லாம் போனோம்னா எல்லாம் நல்லா இருக்கும். யோ இந்த நீதிமொழிகள் இந்த ஒரு வசனம் படிச்சுட்டு இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்காங்க, எல்லாரும் சொல்லுங்க இந்த வசனத்தை என் கூட ஒரு வாட்டி, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே அந்த வசனத்தோட ஆரம்பிக்கும் போது 5 மினிட்ஸ் தான், ஜாஸ்தி இல்லை. காலையில செய்ய பார்க்கலாம், அது பாருங்க. ஆனா முக்கியமா ஈவினிங்ஸ் நம்ம செய்யணும். ஈவினிங்ஸ் தான் இந்த 3 காரியத்தை நம்ம செய்ய பார்க்கணும். செய்ய பார்க்கறது எவ்வளவு நேரம் செய்யறது அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இத வந்து ரொம்ப பெரிய காரியமா ஆக்கிடக்கூடாது, புரியுதுங்களா? மேக்சிமம் ஆரம்பிக்கும் போது ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல போகவே கூடாது. ஏன்னா அது வந்து ஒன்றரை மணி நேரம் ஆராதனை நடத்திட்டு பத்து மணி ஆயிடுச்சு, வீட்டுல சாப்பாடு ஆகல, பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பண்ணிடக்கூடாது. 20-30 நிமிஷம் அவ்வளவுதான், ஆரம்பத்துல அப்படியே வச்சுக்குவோம். அது ரொம்ப ஆர்வமா இல்ல, இன்னும் போற டைம் போறதே தெரியலையேன்னு வரக்காலத்துல இருந்தா நீங்க ஜாஸ்தி பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் பாட்டு, ஒரு ஜபம், ஒரு வேத வாசிப்பு, சின்ன எக்ஸ்பிளனேஷன் அதை பத்தி, அதோடு முடிஞ்சிடும். புரியுதுங்களா? அது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்றதுக்கு சுருக்கமா அதை முடிச்சிடும் நம்ம பார்க்கணும். ஏன்னா டெய்லி நடத்த போறோம் இல்லையா, வாரத்துல ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடத்துறது பதிலு ஒரு நாளை டெய்லி ஒரு 15-20 நிமிஷம் நடத்தினா பெட்டர். அன்னதினம் மண்ணா வேணும் இல்லைங்களா, நம்மளுக்கு டெய்லி சுருக்கமா நடத்துறது பெட்டர். சரி, ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கணும், இல்லைன்னா இது நடக்காது. இதை செய்யறதுக்கு ஒரு உறுதியை நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும், ஒரு டைம் வைப்போம். யோசுவா மாதிரி நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கத்தான் போறோம், இந்த டைம் வச்சிருவோம். அந்த டைம் ரொம்ப பாதுகாக்கணும், ரொம்ப பாதுகாக்கணும். ஹஸ்பண்ட் 8 மணினா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடணும், 8 மணிக்கு சபைக்கு எப்படி ஆராதனைக்கு வந்துடணுமோ 8 மணிக்கு ஊரை சுத்திக்கிட்டு இருக்காம 8:00 வர்ஷிப்னா அவர் வந்துடணும் அந்த இடத்துக்கு. எல்லாரும் அந்த ஆராதனையில உட்காந்துடணும் எங்க இருந்தாலும். ஒருவேளை 8 மணிக்கு அந்த டைமுக்கு நம்மளால செய்ய முடியல, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு முன்பதாகவோ இல்லை அதுக்கு லேட்டராகவோ பிளான் பண்ணி நீங்கள் செய்யலாம். புரியுதுங்களா? அதனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நம்ம அதை பழக்கமா மாற்றுற வரைக்கும் போராடணும். அது பழக்கமா மாற்றிட்டோன்னா பெரிய சக்சஸ், பெரிய ஆசீர்வாதம் பழக்கமா. ஏன்னா அப்படி வாழ்ந்து வரல இல்லையா நம்ம, அதை பழக்கமா மாற்றுற வரைக்கும் அது இது பண்ணி போராடணும். பழக்கமா மாத்திட்டோம்னா பெரிய பிளஸ்ஸிங். நான் என் வீட்டு நம்ம புருஷருங்க தான் ஒவ்வொரு வீட்டினுடைய ஆசாரியர், தீர்க்கதரிசி, ராஜா. இயேசு கிறிஸ்து ஆசாரியர், தீர்க்கதரிசி, ராஜாவா? சபையில சபை அதிகாரிகளுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு, குடும்பத்துல குடும்ப தலைவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கிறாரு. நான் தான் என் வீட்டு ஆசாரிய தீர்க்கதரிசி, என் வீட்டுக்கு சொல்லிக் கொடுக்கிற கடமை எனக்கு தான் இருக்கிறது. நான் தான் என் வீட்டு ஆசாரியன், என் வீட்டை எடுத்து கடவுளுடைய சன்னிதானத்துல அவங்களுக்காக ஜபம் பண்ற பொறுப்பு எனக்கு தான் இருக்கிறது. நான் தான் என் வீட்டின் ராஜா, ஆவிக்குரிய விதத்துல அவங்களை ஆண்டு கடவுள் வழியில கொண்டு வரணும், அதான் என்னுடைய கடமை. அந்த அதிகாரத்தை நன்றாக நாம் பயன்படுத்தணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே அதுல பங்கு பெறணும். யாரெல்லாம் பங்கு பெறணும்? என் வீட்டில் யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாம் ஆராதனையில பங்கு பெறணும். ஒருத்தரோட அவங்க இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், என் வீட்டில் அன்னைக்கு வந்து நீ சாப்பிட்ட அங்க இருந்தீங்கன்னா என் வீட்டு ஆராதனை நீ வந்து பங்கு பெறணும். அந்த ரூல் நம்ம இருக்கணும், புரியுதுல? நானும் என் வீட்டாரும் அது யாருன்னா இருக்கலாம், வந்து அங்க நீ பங்கு பெறணும். அது ஒரு காஸ்பல் சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். அன்னைக்கு இயேசுவை பத்தி நம்ம அன்னைக்கு சொல்லலாம் உங்களுக்கு. புரியுதுங்களா? நாங்க இது செய்யற பழக்கங்க, எல்லாரும் எங்க வீட்டுல இருக்கவங்களும் கலந்துக்குவாங்க, நீங்க தயவு செய்து கலந்துக்கணும். பிடிக்காம உட்காந்துகிட்டு இருக்கிட்ட பரவாயில்ல, புரியுதுங்களா? அவங்க எல்லாரையும் கலந்துக்க வைக்கணும். இல்ல டாடி, இன்னைக்கு டிவியில நல்லா ப்ரோக்ராம் இருக்குது, நாங்க வரல, நாங்க இல்ல வரமாட்டோம் அப்படின்னா இன்னைக்கு உனக்கு சாப்பாடு இல்லை. சிம்பிள், சாப்பாடு இல்ல. சில பேர்லாம் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். சில பேர் அன்னைக்குன்னு என்ன பண்ணும், ஒரு எம்பையர்ல கபாப் எல்லாம் வாங்கி வச்சு ஸ்பெஷலா வச்சு இன்னைக்கு உங்களுக்கு கபாப் இல்ல, சும்மா வேடிக்கைக்கு சொல்றேன். ஆனா அப்படி நம்ம ரூலா போடணும், எல்லாரும் பங்கு பெறணும், நோ எக்ஸப்ஷன்ஸ். குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அந்த டைம்ல டைம் ஆச்சுன்னா வந்து, ரொம்ப நேரம் இல்ல, 15-20 மினிட்ஸ் தான். அதை நம்ம ஈவினிங்ஸ்ல சொல்ல வர, உங்களுக்கு எப்போ சில பேருக்கு மார்னிங்ஸ்ல இருக்கலாம், அந்த டைம்ல நீங்க வச்சுக்கலாம். சரி, அதுல வர சில தடைகள், உதாரணத்துக்கு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பெரிய சண்டை, பெரிய சண்டை இல்ல, பிள்ளைகளை பிடிச்சி கண்ணா அப்படின் திட்டேன், நான் கோவம் வந்துருச்சு எனக்கு, கண்ணா அப்படின் திட்டேன். சரி, மூடே சரியில்லை இன்னைக்கு, அவங்களை திட்டேன், கோவம் வர, மாயமாலமா கடவுளுடைய சன்னிதியில நான் போகக்கூடாது, அதனால இன்னைக்கு குடும்ப ஆராதனை கேன்சல். அப்படி பண்ணாதீங்க, அப்பத்தான் குடும்ப ஆராதனை தேவை. புரியுதுங்களா? அப்பத்தான் குடும்ப ஆராதனை, எல்லோரும் பாவிகள் நம்மளை உணர்த்துது. அது கடவுள்கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஏதேன்ல இருந்தா எப்படி நடந்திருக்காதுல்ல, பாவம் நம்ம வீட்டுல எப்படி இருக்கு பாருங்க. அப்பத்தான் குடும்ப ஆராதனை தேவை, நம்ம எல்லோரும் அப்பதான் கடவுளை தேடி அந்த ஆயக்காரன் மாதிரி போகணும். முதல்ல அந்த ஒரு ஹஸ்பண்டே தப்பு செஞ்சிருக்கலாம், திட்டிருக்கலாம், கோபம் பண்ணிருக்கலாம், முதல்ல அந்த ஹஸ்பண்ட் என்ன செய்யணும், கடவுளுக்கு முன்பதாக ஆண்டவரே நான் பண்ண தப்புக்கு மன்னியும், நான் கோபமா பட்டுட்டேன், பொறுமை இல்லாம ஆயிட்டேன், என்ன மன்னி உங்களுக்கு சொல்லிட்டா. அந்த மாதிரி நம்ம போய் நம்ம பிள்ளைங்களுக்கு முன்பதாக, மனைவிக்கு முன்பதாக, கடவுளுக்கு முன்னாடி நம்ம அறிக்கை இடுறோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு கடவுள் மேல எவ்வளவு பயம் உண்மை வரும் தெரியுங்களா? அப்பாவுடைய கோபத்தை, எங்க அம்மா அப்பாவுடைய சண்டைய கொஞ்சம் மூடைய சரி பண்ணாத கடவுளை பத்தி அவங்களுக்கு என்னங்க பெரிய இம்ப்ரெஷன் இருக்க முடியும்? புரியுதுங்களா? நான் போய் கடவுள்கிட்ட உண்மையான மன்னியோன்னு கேட்கும் போது அதுங்களுக்கும் கடவுளுடைய ரியாலிட்டி தெரியும், உண்மை தெரியும். கடவுள் பாருன்னு அவன் நம்ம விசுவாசத்தை அவங்க பார்க்க முடியும். அதனால ஏதாவது தப்பு நினைச்சு கோபம் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சுன்னா போ. ஏன்னா சாத்தானுடைய அந்த கட்ட அண்ணி அந்த குடும்ப ஆராதனை உடைக்குதுங்க. அப்படியே முடிச்சிட்டீங்கன்னு வைங்க, அந்த கோபத்திலேயே படுத்துக்கிட்டு அந்த கோபத்திலேயே மன நிம்மதி இல்லாம அதை உடைக்குது. இல்லைன்னா வேற என்ன தடைகள் வரலாம்னா, யாருமே பர்ஃபெக்ட் இல்ல, அதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஹஸ்பண்ட் நடத்துறாருன்னா அவங்களும் பர்ஃபெக்ட் இல்ல, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறவங்க தான் நடத்தின. ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் ஆலயத்துல போய் கடவுளுக்கு சார்பாக, மக்களுக்கு சார்பாக கடவுள்கிட்ட ஆராதனை பண்ணும் போது அவர் முதல்ல ரத்தத்தை எடுத்துட்டு போவார். யார் ரத்தத்துக்கு? யாருக்கு தெரியுமா அந்த ரத்தம்? அவர் செஞ்ச பாவத்துக்கு. ஏன்னா அவரே குறைவுள்ளவர், அவரே பாவி, அவர் செஞ்ச பாவத்துக்கு முதல்ல போய் அவர் மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் தான் மத்தவங்க. அதனால யாருமே பர்ஃபெக்ட் இல்ல. பர்ஃபெக்டா இருக்கிறவங்க, நீ ஒழுங்கா இல்ல, நீ என்ன குடும்ப ஆராதனை நடத்துறதுன்னு நீங்க சொல்லிக்கலாம. அவங்க கடவுள் எட்டா நம்மள வச்சிருக்காரு, அதை மதிக்க நம்ம கத்துக்கிட்டு அவங்க நடத்தும் போது நம்ம அதுக்கு பணிந்து நம்ம நடக்கணும். புரியுதுங்களா? என்ன குறை இருந்தாலும் சரி, அதை அவங்களுக்கு முன்மாதிரியா வளர்றதுக்கு அவங்களை டைம் கொடுக்கணும். வைஃப்ஸ்க்கு நான் சொல்றேன், சரி, பிள்ளைகளுக்கும் அந்த குறையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது. இல்லைன்னா ரொம்ப டயர்டு, இன்னைக்கு ரொம்ப டயர்டு, ரொம்ப ரொம்ப வேலை, அதனால குடும்ப ஆராதனை கேன்சல் அப்படின்னு பண்ணிடாதீங்க, பண்ணக்கூடாது. ஏசு கிறிஸ்து எந்த அளவுக்கு டயர்டா மயக்கம் அடைக்கிற அளவுக்கு கடவுள் சிலுவையில போய் நமக்காக மறிக்கல? நம்ம செய்யற சிறு காரியம் அதை போய் நம்மள என்ன சிலுவையில அறைய போறோம் குடும்ப ஆராதனையில? இல்ல, சிம்பிள் காரியம். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? அந்த டயர்ட்லயும் நம்ம கடவுள்கிட்ட ஜபம் கேட்டு, ஆண்டவரே ரொம்ப டயர்டா இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு பலத்தை கொடுன்னு நம்ம ஆராதனை நடத்திட்ட பிறகு பாருங்களேன், ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு ரெட்புல் எனர்ஜி ட்ரிங்க் அது குடிச்ச மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு வருது. நீங்க பார்க்க முடியும், டயர்டா இருந்தாலும் எவ்வளவுதான் மயக்கடிச்சு விடவும் போறது இல்ல யாரும், எவ்வளவுதான் டயர்டா இருந்தாலும் ஒரு 10 minutes குடும்ப ஆராதனை பண்ணுவோம், இட் கிவ் எனர்ஜி. சார், இந்த தடைகள்லாம் பார்த்துட்டோம், கடைசியாக முடிச்சிருவோம். 10 minutes புரியுதுங்களா உங்களுக்கு? இதோட முக்கியம் பிராக்டிக்கலா நான் சொல்லிட்டு வர எப்படி நடத்துறது, ரொம்ப அவசியமா செய்யணும். அதை செய்வதற்கு இந்த குடும்ப ஆராதனை வந்து சப ஆராதனைய ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஒரு பழைய காலத்துல ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு குடும்பம் வருவாங்க, ஏப்பா ஏன் சபைக்கு வரலன்னா நாங்க வீட்லயே ஆராதனை பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, அது பெரிய தூஷம். ஏன்னா ஏன்பா கம்யூனியன் வாரம் வரல அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீட்லயே சப்பாத்தி இருந்துச்சு அதை எடுத்து சாப்பிட்டு ஜூஸ் இருந்துச்சு குடிச்சிட்டோம் அங்கேயே முடிச்சிட்டோம் அப்படின்னு, அது பெரிய தேவ தூஷம், அது செய்யக்கூடாது. புரியுதுங்களா? குடும்ப ஆராதனைகள் சப ஆராதனையை உயர்த்தணும், அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு எச்சரிக்கையா கொடுக்கணும்னு நினைச்சேன். சரி, ஒரு சில ஊக்கு, சில என்கரேஜ்மெண்ட், சில நோக்கங்கள் குடும்ப ஆராதனை செய்யறதுக்காக. முதலாவது நோக்கம் என்னன்னா நன்றிங்க. யோசுவா காமிச்ச மாதிரி நமக்கு உண்மையாவே ஒரு நன்றி, கடவுள் செஞ்சது நம்மளை சிருஷ்டித்தாரே, பராமரிப்பு எவ்வளவு நல்லா நமக்கு இருந்திருக்கிறது, எவ்வளவு நல்லா நம்மளை ஆசீர்வச்சு நம்மளை மீட்டாரு, குடும்பம் ஒரு கொடுத்திருக்காரு, அங்க ஒரு அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்காருன்னு உண்மையா உங்களுக்கு ஒரு நன்றின்னு இருந்துச்சுன்னா நம்ம குடும்ப ஆராதனை செய்யணும். முதல் நோக்கம் நன்றி. புரியுதுங்களா? ரெண்டாவது நோக்கம், எல்லா பெற்றோர்களுக்கும் தங்கள் பிள்ளைங்க மேல அக்கறை இருக்கும். அக்கறை இல்லாதவங்க இருக்காங்களா? மிருகங்களுக்கும் அக்கறை இருக்கும், மிருகங்களுக்கும் அக்கறை இருக்கும். பைபிளையே போட்டிருக்க, ஒரு தாய் தன் பிள்ளைய மறக்க முடியுமா? மறக்கவே மறக்காது, மிருகம் கூட மறக்காது. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு நல்லா துணியை கொடுக்கறோம், நல்லா படிப்பை கொடுக்கறோம், நல்லா இதை கொடுக்கறோம், அது கொடுக்காம போனா உலகமே நம்மள கேவலமா பேசும். ஆனா கடவுளுடைய பார்வையில யோசிச்சு பாத்தீங்கன்னா, கடவுள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? அவங்களுடைய ஆத்மா. அந்த ஆத்மாக்காகத்தான் கிறிஸ்துவே மரித்தார். அந்த ஆத்மாவை குறித்து நமக்கு அக்கறை இல்லாத மனுஷனா இருந்தோம்னா கடவுள் நம்மள ஒரு மிருக குணம் உள்ளவர்களா தான் பார்ப்பார். எப்படி பார்ப்பார் யோசிச்சு பாருங்க. அந்த கடவுள் நமக்கு நம்ம அதிகாரத்துக்கு கீழே கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆத்மாக்கள், அவங்களுடைய பாடிஸ் இல்ல. அவங்க நல்லா படிப்பு கொடுக்கறோம், நல்லா வசதியை ஏற்படுத்துறோம், உலக பிரகாரமா நல்லா பாத்துக்கிறோம், ஆனா கடைசியில அவங்க நரகத்துல போய் இருக்க போறாங்கன்னா என்ன அன்பது? உலக மேல காட்டுற அன்பா அது இல்ல, புரியுதுங்களா? உண்மையான அக்கறையே இல்லைன்ற அர்த்தம், ஆவிக்குரிய அக்கறையே இல்லைன்னு அர்த்தம். அதனால உண்மையாவே அன்பு இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தின் மேல என்ன செய்வோம், குடும்ப ஆராதனையே நம்ம செய்வோம். ஏன்னா பெரிய மனுஷங்க சொல்லியிருக்காங்க, அந்த பிள்ளைகள் மறுபடியும் பிறப்பதற்கும் அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கும் குடும்ப ஆராதனைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு, ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. அவங்களோடு பாடுறது, அவங்களோடு ஜபிக்கிறது, அவங்களோடு கடவுளுடைய வசனம் பேசுறது, கடவுளுக்கு முன்பதாக அவங்க மறுபடியும் பிறக்கணும்னு கதறது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். சரி, அன்பு முதலாவது கடவுள் மேல இருக்கிற நன்றி ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கணும். அவங்க மேல உண்மையாவே அன்பு இருந்துச்சுன்னா குடும்ப ஆராதனை செய்வோம். சரி, அன்பும் என்ன மூவ் பண்ணல, நன்றியும் என்ன அசைக்கல, வேற என்ன என்ன அசைக்கும் அப்படின்னா, ஒரு காரியம் நம்மள நிச்சயமா அசைக்கும், என்ன தெரியுமா? சுயநலம், சுய ஆதாயம். இதுல எனக்கு என்ன இருக்கிறது, நிறைய பேர் அசைக்கிறது தான். இதை செய்யறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், அந்த பெனிஃபிட்டை பத்தியே நான் செர்மன் எடுக்கலாம். அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு குடும்ப ஆராதனை செய்யறது, எவ்வளவு பெனிஃபிட்ஸ் தெரியுங்களா? எனக்கு ஏற்படுற நன்மைகள் வந்து குடும்பத்துல நீங்க அனுபவி, நித்திய பலன் மாத்திரம் இல்ல, இப்ப இயற்கையா டெம்பரரி உலக பிரகாரமான பலன்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? குடும்பத்துல நீங்க இப்ப அனுபவிக்கிற அநேக கஷ்டங்கள் அப்படி இருக்க முடியாது, குடும்ப ஆராதனை தொடச்சிடும். அதெல்லாம் அநேக பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு கசப்பா பேசிக்கிட்டு கோபமா பேசிக்கிறது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி விட்டுரும். சமாதானம் இல்ல வீட்டுல, குடும்ப ஆராதனை சமாதானத்தை கொண்டு வரும். பெருமை, ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து பேசுறது, ஒத்துமை இல்ல, நான் நீ என்ன செய்யறது நான் என்ன செய்யறது, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு காரியங்களை செஞ்சுக்கிறது குடும்பத்துல, அதெல்லாம் எடுத்துரும். அனாவசியமான செலவுகளை குறைச்சிடும், அனாவசியமான டைம் வேஸ்ட குடும்ப ஆராதனை சரி பண்ணிடும். இன்னும் உலக பிரகாரமான காரியங்கள், டிவி உலக பேச்சுகள் எல்லாத்தையும் குடும்ப ஆராதனை பரிசுத்தம் பண்ண செய்யும். ஏன்னா குடும்ப ஆராதனை செஞ்சுட்டு தப்பான காட்சிகளை பார்க்க மாட்டோம், பரிசுத்தமான ஒரு மனநிலைமை கொண்டு வரும். உலக சரியா படிக்கல, சரியா கவனிப்பு இல்ல, கான்சென்ட்ரேஷன் இல்ல, நான் சொல்றேன் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு குடும்ப ஆராதனையினால, நல்ல ரிசல்ட்ஸ், வேலையெல்லாம் நல்ல சிறப்பு வந்திருக்கிறது குடும்பத்துல. ஏன்னா அநேக பேர் சொல்லுவாங்க குடும்பத்துல நிம்மதி இல்ல, அதனாலதான் வேலையை சரியா செய்யறது இல்ல அப்படின்னு வருது, புரியுதுங்களா? குடும்ப ஆராதனை நிம்மதி மனசமாதானத்தை கொண்டு வரும். குடும்ப ஆராதனை நம்ம பிள்ளைங்களும் சரி, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களும் சரி, உண்மையா இருக்கணும் நம்ம விரும்ப மாட்டோம். அவங்க போய் சொல்லக்கூடாது, நம்மள ஏமாத்தக்கூடாது, புரியுதுங்களா? நமக்கு தெரியாத தப்பங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது, நம்ம விரும்புறது இல்ல. அதுக்கு விரோதமா நம்ம கிட்டயே ஏமாத்தி நமக்கு விரோதமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தப்பா போயிட்டு இருக்காங்கன்னு அது மனசை எவ்வளவு உடைக்கும். ஆனா குடும்ப ஆராதனை நம்ம பிள்ளைகளை ஆனஸ்டா இருக்க செய்யும், உண்மையா கடவுளுக்கு முன்பாக நடக்க செய்யும். அதெல்லாம் ஆதாயம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. குடும்ப ஆராதனை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு குடும்ப தலைவனா நான் செய்யக்கூடிய எவ்வளோ சொத்துக்கித்தெல்லாம் சம்பாரிச்சு, எவ்வளோ 24 மணி நேரம் வேலை செஞ்சு இதெல்லாம் செஞ்சு குடும்பங்களே சரியா இருக்கிறது இல்லை தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல குடும்பத்தை நீங்க கட்ட முடியும் ஒரு குடும்ப ஆராதனை மூலமா. பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் இருக்கும். ரொம்ப முக்கியமா பர்சனலா ஒரு நல்ல மனசாட்சி எனக்கு இருக்க முடியும் தெரியுமா? என் குடும்பத்துக்கு ஆவிக்குரிய விதத்துல என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கிறேன்னு ஒரு, அந்த குடும்பம் சரியா வராம கூட இருக்கலாம் சில டைம்ல, அந்த பிள்ளைங்க சரியா வராம கூட இருக்கலாம், ஆவிக்குரிய விதத்துல செஞ்சிருக்கு, அது எவ்வளவு நிம்மதிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும் பர்சனலா, புரியுதுங்களா? ஒன்றாவது நன்றி கடவுள் மேல உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை செய்யுங்க, ரெண்டாவது உங்க குடும்பத்தின் மேல அக்கறை இருந்துச்சுன்னா செய்யுங்க, மூன்றாவதாக சுயநல நோக்கங்கள் அநேக இருக்கு, அநேக நன்மைகள் குடும்பத்துல வரலாம், நாலாவதாக இந்த மூணும் என்ன தள்ளல, இந்த மூணு சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் நீங்க இருந்தீங்கன்னா, கடைசியாக நாலாவது ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு வரக்கூடிய மகா பெரிய தண்டனை. கடவுள் உங்களுக்கு குடும்பமா கொடுத்திருக்கிறது ஒரு தாலந்து மாதிரி கொடுத்திருக்காரு, அந்த தாலந்துக்கு ஜட்ஜ்மெண்ட்ல நிச்சயமா ஒரு கணக்கு கேட்பார், அந்த குடும்பத்தை நீ எப்படி நடத்தின. அந்த டைம்ல என்ன ஆகும் தெரியுமா? நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்த, நம்ம எவ்வளவோ பாதுகாத்த பிள்ளைங்களையே மனைவியே வந்து நம்மளை குற்றப்படுத்துவாங்க தெரியுங்களா? நமக்கு சத்ருவா வந்து, எங்க அப்பா காண்டி எங்க வீட்டு தலைவர் காண்டி ஒழுங்கா ஜெபம் பண்ணியிருந்தாருனா நான் அந்த தப்புல போயிருந்திருக்க மாட்டேன், உண்மையான கிறிஸ்தவம் என் வீட்டுல பார்த்திருந்தானா நான் அந்த மாதிரி போயிருந்திருக்க மாட்டேன், உண்மையான கிறிஸ்தவம் என் வீட்டுல பார்த்தா ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், மனம் திரும்பி இருப்பேன். ஆனா இப்படிப்பட்ட வீட்டுல நான் பிறந்தனேன்னு நம்மளை பார்த்து சபிக்கோங்க, இப்படிப்பட்ட அப்பா எனக்கு இருந்தாருன்னு சபிக்கங்க, அது எவ்வளவு பெரிய தண்டனை, கடவுள் நம்மளை தண்டிப்பார். குடும்ப ஆராதனை செய்யாத தலைவர்களை நிச்சயமா ஒரு நாள் கணக்கேப்பார். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம்.